நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
விவசாயி விவசாயி
பண்பலை ஒலிபரப்பு 107.4 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே, நம்ம சமுதாய வானொலி நிலையத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நிகழ்ச்சிகள் கொடுத்துட்ருக்குறோம். விவசாயம் சம்பந்தமான நிகழ்ச்சிகள், பொது அறிவு, சுகாதாரம், கல்வி, அப்புறம் பெண்கள் ஆளுமை திறன் மேம்பாடு, சுய உதவி குழுக்களுக்கான நிகழ்ச்சி, கடன் காப்பீடு, அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, பயிர் காப்பீடு, பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இப்போ இன்றைக்கி நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க ஈஸ்வரமூர்த்தி அவர்கள். தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஏஜென்சி டெவலப்மெண்ட் மேனேஜராக இருக்கிறாங்க. இப்போ ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்ஐசி மட்டும்தான் இருந்தது. அந்த ஏஜென்ட் நம்ம வீட்டுக்கு வந்தால் கூட நம்மளுக்கு ஒரு பயம் தொற்றிக்கொள்ளும், ஐயோ வந்திருக்கிறாரே, எதுக்காக வந்திருக்கிறாரோ. இப்போ சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்திருக்குது. அதில் வெளிநாட்டு பார்ட்னர்ஷிப்போடு இருக்கிற கம்பெனிகளும் நிறைய இருக்குது. சரி, இந்த இன்சூரன்ஸ் அப்படின்னா என்ன, எப்படி நம்ம இந்தியாவுக்கு வந்தது, இன்சூரன்ஸில் எத்தனை வகைகள் இருக்குது, அதெல்லாம் பற்றி பேசுகிறதுக்காக ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட இப்போ எல்லா விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார்.
வணக்கம் மேடம். வணக்கம் நண்பர்களே. முதல்ல வந்து இந்தியாவோட சுதந்திரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இன்சூரன்ஸ் கம்பெனிகள் இருந்தது. நம்ம சுதந்திரத்திற்கு அப்புறம் எல்லா சின்ன சின்ன இன்சூரன்ஸ் கம்பெனிகளும் ஒன்றா சேர்ந்து லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு கவர்மெண்ட் கொண்டது. ஸோ கவர்மெண்ட் இன்சூரன்ஸை கொண்டது நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு குடும்பத் தலைவர் இருப்பார், மாதம் ஒரு 10,000-20,000 சம்பாதிச்சிக்கிட்டு இருப்பார், திடீர்னு அவருக்கு ஏதாவது ஒரு ரிஸ்க் ஆகி இறந்துட்டார் அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு அந்த 10,000-20,000 அடுத்த நாள் காலையிலேருந்து எப்படி வரும், வராது. அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது அந்த குடும்பத்தில் இருந்த குழந்தைகள் தவறான வழிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. ஸோ அப்போ தான் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, அந்த குடும்பத் தலைவர் இல்லைன்னா அந்த குடும்பம் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த இன்சூரன்ஸை கான்செப்டை கவர்மெண்ட் அப்போ தான் கொண்டு வந்தாங்க. ஸோ அதுதான் நம்ம இன்சூரன்ஸுங்கிற கான்செப்ட் அப்போ தான் உருவாச்சு. ஸோ குடும்பத் தலைவருக்கு ஏதாவது ஒன்றாச்சுன்னா அந்த குடும்பம் சஃபர் ஆகக்கூடாது, அதுக்கு எப்படி பணம் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்சூரன்ஸ் கொண்டு வந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து ஒரு ஜனத்தொகையில் கிட்டத்தட்ட ஒரு மைனாரிட்டியாக தான் லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் எல்லோரும் எடுத்திருந்தோம். ஸோ அப்போ என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா, இன்சூரன்ஸுங்கிறது ஒரு அவசியம் இல்லாத ஒன்று, அனாவசியமான செலவுகள் தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நம்ம இன்சூரன்ஸ் இந்த செக்டரை வந்து கவர்மெண்ட் ப்ரைவேட்டேஷன் பண்ணாங்க. காரணம் என்னென்னா, இது மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த இன்சூரன்ஸ் செக்டரை ப்ரைவேட்டேஷன் பண்ணாங்க. ஸோ ஒரு போட்டி இல்லைன்னா எதுவுமே வந்து ஒரு பெனட்ரேட் ஆகாதுங்கிறதுக்காக தான் இந்த கவர்மெண்ட் இந்த செக்டரை ப்ரைவேட்டேஷன் பண்ணி மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிறதுக்காக 2000 ப்ரைவேட்டேஷன் பண்ணாங்க. தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனிகளும் வரலாங்கிற கண்டிஷனில் கொண்டு வந்தாங்க. அதுக்கு ஐஆர்டிஏங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ அந்த ஐஆர்டிஏங்கிறது இன்றைக்கி ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கான கண்ட்ரோல் பாடி மாதிரி. ஸோ இதை கொண்டு வந்து இதன் மூலமாக மக்கள்கிட்ட அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஒவ்வொரு குடும்பமும் பாதுகாப்பாக இருந்தால் தான் நம்ம நாடு பாதுகாப்பாக இருக்குங்கிறதுக்காகத்தான் இந்த இன்சூரன்ஸ் செக்டரை ப்ரைவேட்டேஷன் பண்ணியிருக்கிறாங்க.
அதாவது ஒரு காலத்தில் இன்சூரன்ஸையும் டெத்தையும் வந்து மக்கள் தொடர்புபடுத்தி தான் பார்த்தாங்க. இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க, குடும்பத் தலைவர் இல்லைன்னா ஒரு பாதுகாப்பு வேணும், அதை கருதி தான் இன்சூரன்ஸ் கம்பெனிகளே வந்துச்சு அப்படின்ட்டு. இதை தவறவும் நிறைய இன்சூரன்ஸ் இருக்குது இல்லைங்களா.
நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த ஏர்னிங் மெம்பர் இல்லை அப்படின்னா அடுத்த நாள் காலையிலேருந்து அந்த குடும்பம் அந்த பணத்துக்கு கஷ்டப்படும். நமக்கு ஆறுதல் சொல்ல 1000 உறவுகள் இருக்கும், ஆனால் பணம்னு கேட்டால் கண்டிப்பாக யாரும் அதுக்காக செப்படுக்கு, ஏன்னா அவங்கவுங்களுக்கு அவங்க கமிட்மெண்ட் இருக்குது. ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் கவர்மெண்ட் அவங்க அந்த ஏர்னிங் மெம்பர் இல்லைன்னா அவர் இருந்து அந்த குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவாரோ அதே மாதிரி காப்பாற்றணுங்கிறதுக்காகத்தான் அந்த இன்சூரன்ஸ் கான்செப்டை கொண்டு வந்தாங்க மேடம்.
சரி, இப்போ இதில் வெளிநாட்டு கம்பெனிகளும் கால் பதிக்கிறதுக்கு என்ன காரணம்?
இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்ஐசி மட்டும்தான் இந்தியாவில் இருந்தது. இப்போ புதுசாக இன்சூரன்ஸ் கம்பெனிகள் வரலான்னு சொல்லும்போது பெரிய பெரிய அதற்கு ஐஆர்டி என்ன கண்டிஷன் வச்சாங்கன்னா 1000 crore டேன் ஓவர் பண்ணுற கம்பெனி தொடர்ந்து 5 பண்ணால் வரலான்னு சொல்லும்போது நிறைய கம்பெனிகள் போட்டி போட்டு வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இன்சூரன்ஸ் வித்து பழக்கம் இருக்குமானா இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணாங்கன்னா வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா 100-200 இன்சூரன்ஸ் கம்பெனிகள்லாம் இருக்குது, அவங்கள ஒரு பார்ட்னரை நீங்கள் சேர்த்துட்டு வரணும் அப்படிங்கிற கண்டிஷன் கொடுத்தாங்க. எப்படி நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஒருத்தட்ட பணம் நிறைய இருக்கும், ஆனால் அவருக்கு தொழில் தெரியாது, ஒரு ஒர்க்கிங் பார்ட்னர் சேர்த்துட்டு அந்த பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி என்ன பண்ணாங்க அப்படின்னீங்கன்னா ஒரு ஒர்க்கிங் பார்ட்னர் இருக்கணுங்கிறதுக்காக வெளிநாட்டில் இருக்க இன்சூரன்ஸ் கம்பெனியை இந்தியாவுக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷனில் கொண்டு வந்திருக்கிறாங்க.
இப்போ நீங்கள் சொன்னீங்க 1000 crore டேர்ன் ஓவர் இருக்கணும் வருஷத்துக்கு, 5 இருந்தால் அவங்க வந்து இன்சூரன்ஸ் இது எடுக்கலாம் அப்படின்ட்டு. அது மாதிரி இப்போ என்னெல்லாம் நம்ம இந்தியாவில் இருக்குது தெரிஞ்சுக்கலாங்களா?
இப்போ நிறைய கம்பெனிகள் இருக்குது மேடம். பார்த்தீங்கன்னா HDFC, மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ், அப்புறம் ICICI ப்ரொடென்ஷியல், பஜாஜ் அலையன்ஸு, இப்படி நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனி இன்றைக்கி 1/1 24-25 கம்பெனி இன்றைக்கி வந்திருக்கு மேடம். அதான் இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னிங்கன்னா, இந்தியாவில் எல்லா ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனி வரலான்னு சொல்லி கவர்மெண்ட் அலோவ் பண்ணும்போது, ஸோ அவங்களுக்கு ஒரு ஒர்க்கிங் பார்ட்னர் தேவைப்பட்டது. ஸோ இன்சூரன்ஸுங்கிறது எப்படின்னா ஒரு கான்செப்ட் செல்லிங் தான். ஸோ மக்கள்கிட்ட வந்து ஒரு பொருளை விற்கணும்னா ஒரு பென்னோ ஒரு ஏதோ நம்ம ஈஸியாக வித்துடலாம், இது ஒரு பேப்பரை காமிச்சு தான் நம்ம சேல் பண்ணுறவங்கனால இந்த கான்செப்ட் செல்லிங்கை விற்கிறதுக்கு சில எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஸோ அப்போ வெளிநாட்டில் இருக்கிற கம்பெனிகள் எக்ஸ்பீரியன்ஸான கம்பெனிகளை பார்ட்னராக சேர்த்துட்டு ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் அவங்க இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இதிலிருந்து வர லாபத்தை டைரெக்டாக எடுத்துகிட்டு போக முடியாத அளவுக்கு கவர்மெண்ட் வந்து சில கண்டிஷன்ஸ் வச்சிருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணலாம்னா, அவங்க அந்த ஒர்க்கிங் பார்ட்னரோட நாலேஜ் நம்ம இங்கே ஷேர் பண்ணி இந்தியாவில் இன்சூரன்ஸை பண்ணுறோம். ஸோ அதனால தான் வெளிநாட்டு கம்பெனிகளை நம்ம இன்வைட் பண்ணுறது காரணம் அதனால தான். ஏன்னா வெளிநாட்டில் கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கம்பெனிகள் 100-150 கம்பெனி இருக்குது. அதனால் ஒவ்வொரு நாட்டில் ஒரு ஸ்பெஷலிஸ்டாக இருக்க கம்பெனிகளை நம்ம பார்ட்னராக சேர்த்துக்கிறாங்க.
இப்போ நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனி வந்துருச்சு, நிறைய பாலிசிஸ் இருக்குது, பொதுமக்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்படுது, என்ன கம்பெனியில் நம்ம ஓடுறது, என்ன பாலிசியை தேர்ந்தெடுக்கிறது, அது மாதிரி ஒரு கம்பெனி வந்து இது தரமான இதுதான் அப்படின்ட்டு பொதுமக்கள் வந்து எப்படி அறிஞ்சிக்கிறது?
மேடம், இன்சூரன்ஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எல்லா கம்பெனியும் நல்ல கம்பெனி தான். ஸோ எந்த கம்பெனியும் இது நல்ல கம்பெனி இல்லை, இது நல்ல கம்பெனின்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஸோ நானும் ஒரு இன்சூரன்ஸ் ஃபீல்டு இருக்கிறதுனால சொல்கிறேன், எந்த கம்பெனி நல்ல கம்பெனி தான், இதில் எந்த கம்பெனி நீங்கள் அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ ஆனால் என்ன பண்ணலான்னா, அந்த பிளான் நமக்கு குடும்பத்துக்கு தேவையான பிளானா, ஸோ அந்த பிளான் நம்ம குழந்தையோட படிப்புக்கு யூஸ் ஆகுமா, அந்த பிளான் நம்ம குழந்தையோட கல்யாணத்துக்கு யூஸ் ஆகுமா, நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகுமாங்கிறதா மெயின் திங் நம்ம பார்க்கணும் மேடம். ஸோ அது மட்டும்தான் இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனி எந்த கம்பெனி நீங்கள் ஒதுக்கி தள்ள வேண்டியதில்லை. ஸோ எல்லா கம்பெனியும் நல்ல கம்பெனி தான் மேடம்.
இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனிங்கும்போது பொதுவாக எல்லாமே பிளான் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், கொடுக்குற ரிட்டர்ன்ஸ் வேணால் வேறுபடும், நம்ம இந்த ப்ரீமியம் வந்து அதுலேயும் கொஞ்சம் வேறுபடும், அதெல்லாம் பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன்.
அதான் என்ன பண்ணுவாங்கன்னா மேடம், சில கம்பெனிகள் வந்து அதிகமான அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு செலவு பண்ணுவாங்க, சில கம்பெனி அவங்களோட ஸ்டாஃபுக்கு ட்ரைனிங்காக செலவு பண்ணுவாங்க. ஸோ இதை பொறுத்து தான் அந்த கம்பெனியோட வளர்ச்சியும் இருக்கும், நம்மளோட பணமும் வளர்கிற விதம் இருக்கும். இப்போ எல்லாத்துக்குமே ஐஆர்டிஏ கைட்லைன்ஸ் இருக்கிறதுனால, ஸோ எந்த கம்பெனியும் தங்க இஷ்டத்துக்கு பணத்தை செலவு பண்ண முடியாது. ஸோ இதில் தான் அவங்க வந்து எதில் அவங்க விளம்பரம் கொடுக்கறதுல கம்மி பண்ணுறாங்களா, ஸோ அந்த மாதிரி இதில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க வந்து ப்ராஃபிட் காமிக்கிறாங்க மேடம்.
சரி, இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டா அதிலே நிறைய உட்பிரிவுகள் இருக்கும். அதாவது ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, ரிஸ்கில் வந்து நம்மளுக்கு பணம் வரக்கூடியது, இல்லை அவர் நல்லாவே இருக்கட்டும் ஆனால் எதுவுமே ஆகலை, இப்போ நம்ம காரு கட்டுறோம், டூ வீலர் பைக்குக்கெல்லாம் கட்டுறோம், அந்த பணம் வந்து நம்ம ரிட்டர்ன் ஆகாது, அது மாதிரி இதுவாக கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன். அதாவது ஒன்றும் ஆகலை அப்படிங்கும்போது அந்த பணத்தை நம்ம எப்படி எடுக்கிறது, மினிமம் அல்லது மேக்ஸிமம் ஏஜ் இருக்குதுங்களா அப்படிலாம் சொல்லுங்களேன்.
டேர்ம் பிளான் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ங்கிற மாதிரி இருக்குது மேடம். இப்போ டேர்ம் பிளான்ங்கிறது என்னென்னா, நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, ஹியூஜ் சம் அஷூர்ட் வேணும், அதாவது காப்பீட்டுத் தொகை வந்து அதிகமாக வேணும், ஒரு 25 லட்சம் 30 லட்சம் ஒருத்தருக்கு வேணும். ஏன்னா இன்றைக்கி அவர் வந்து அந்த குடும்பத் தலைவர் ஒரு 20,000 சம்பாதிச்சுட்டு இருக்கிறாரு. ஸோ நாளைக்கு காலையில் அவர் இல்லைன்னா இன்ட்டு 200 டைம்ஸ் மேடம், எக்ஸாம்பிள் என்னென்னா ஒரு 200 மடங்கு போட்டிங்கன்னா 40 லட்சரூபா கேஷ் அந்த ஃபேமிலிக்கு தேவை. அந்த 40 லட்சரூபா இருந்தால் தான் அதுலேருந்து ஒரு 6% வட்டி போட்டிங்கன்னா அந்த 20,000 ரூபா அவர் வீட்டுக்கு மாதம் மாதம் வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ 40 லட்சரூபா கேஷ் எல்லோரும் வச்சுருப்பாங்களான்னா கண்டிப்பாக இருக்காது. அப்படி 40 லட்சரூபா வேணும்னா 40 லட்சரூபா நீங்கள் பாலிசிஸாக வச்சுருக்கலாம். ஸோ இந்த 40 லட்சரூபாய்க்கு பியூர் டேர்ம் மாதிரி நீங்கள் போனீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு 30-35 வயசு உள்ளவர் ஒரு 12,000-13,000 ரூபாக்குள்ளே ஒரு அப்ராக்சிமேட்டாக கட்ட வேண்டியிருக்கு. ஸோ 13,000-12,000 ரூபான்னு சொல்லும்போது மாதம் ஒரு 1,000 ரூபா. ஸோ ஒரு 1,000 ரூபா அவர் உயிருக்காக இது ஒதுக்க முடியாதுன்னா கண்டிப்பாக ஒதுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி பிளான் எடுத்து வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க ஃபேமிலி செக்யூர்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வர்ற மாதிரியான பிளான் அவங்க எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா அவங்களுக்கு பியூர் டேர்முங்கிற மாதிரியான பிளான் எடுத்துக்கிட்டால் அவங்க ஃபேமிலி செக்யூர்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸ், குழந்தைங்களோட படிப்பு, அடுத்து மேரேஜ், ரிட்டைர்மெண்ட்டு. ஸோ ரிட்டைர்மெண்ட்டுங்கிறத மெயின் மேடம். இன்றைக்கி ரிட்டைர்மெண்ட்டுக்கு வந்து பிளான் பண்ணாமல் இருக்கிறவங்க தான் இன்றைக்கி நிறைய கஷ்டப்படுறாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களாம் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ சிரமப்பட வேண்டியதில்லை மேடம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிட்டைர்மெண்ட்டுக்கான பிளான் நம்ம எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும்.
பொண்ணுலேயும் மண்ணுலேயும் வந்து காசை இன்வெஸ்ட் பண்ணுற மக்கள் ஏன் இன்சூரன்ஸ்னால் வந்து கொஞ்சம் தயங்குறாங்க, நிறையவே தயங்குறாங்க?
நல்ல கேள்வி கேட்டீங்க மேடம். இப்போ வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க கண்டிப்பாக. கோல்டு வந்து நம்ம ஒரு ஸ்டேட்டஸ் ரிமார்க்காக தான் பார்க்கணும். ஸோ நம்ம கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, நிலத்திலையும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆனால் ஒரு ஐடியல் ஃபினான்ஷியல் சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 விதமான ரிட்டர்ன்ஸ் அதுக்கு கொடுக்கணும் மேடம். இன்றைக்கி ஐடியல் ஃபினான்ஷியல் சொல்யூஷன் எப்படின்னா, நமக்கு வெல்த் கிரியேஷன் பண்ணணும், நம்மளோட ஃபேமிலி நீடை அது ஃபில்ஃபில் பண்ணணும், டேக்ஸ் எஃபிஷியன்சி இருக்கணும், 4வது இன்கேஸ் நாம் இல்லைன்னா நம்ம ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணணும். இப்போ நீங்கள் சொன்ன 2 இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இடம் நம்ம நினச்ச மாதிரி விற்று பணமாக்க முடியாது. அதே மாதிரி ஆபரணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நகையாக தான் வாங்கி வைக்கணும்னு நினைப்பாங்களே ஒழிய அதை விற்று பணமாக்கணும்னு எந்த குடும்பத்திலையும் விரும்புறதில்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்சூரன்ஸ் மட்டும்தான் 4 விதமான உங்களோட ஃபினான்சியல் சொல்யூஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும்.
பொதுவாக வந்து இன்சூரன்ஸ்லேருந்து வரக்கூடியவங்க எல்லாருமே குடும்பத் தலைவர்களை தான் முன்னிறுத்தி பேசுகிறாங்க. பெண்களும் வேலைக்கு போகிறாங்க, குழந்தைகளும் வெளியே போகிறாங்க, ஆக்சிடென்ட் எங்கே வேணால் யாருக்கு வேணால் எப்போ வேணாலும் வரலாம். இப்போ இந்த மாதிரி இதில் சேர்றதுக்கு நம்ம குழந்தைகளுக்கு கூட இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாமா? குழந்தைகள் பெண்கள் எல்லாருமே வந்து லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாமா? அதை பற்றி சொல்லுங்கள்.
ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம் மேடம். ஏர்னிங் மெம்பருங்கும் போது அது ரெண்டு பேரையும் தான் குறிக்கும். குடும்பத் தலைவர் நான் சொல்கிறது ரெண்டு பாலையும் இரு பாலுக்கும் அது பொருந்தும். குழந்தைங்களை நம்ம அதில் ஆட் பண்ண முடியாது மேடம். ஏன்னா லைஃப் டு பி இன்சூரன்ஸ் சொல்லுவோம், ஒரு குழந்தைய உயிர் காப்பீட்டு தொகை அது மேலே எடுத்து இன்கேஸ் ஏதாவது ஒரு ரிஸ்க் ஆகி அந்த பணத்தை வாங்கி நம்ம செலவழிக்க மனசு வராது. ஸோ அதனால் எப்போவுமே என்ன பண்ணணும் அப்படின்னிங்கன்னா, குழந்தைகளுக்கு வர மாதிரி பாலிசிஸ் அந்த பேரண்ட்டுக்கு இருக்கணும். ஸோ இன்கேஸ் பேரண்ட்டுக்கு ஏதாவது ஒரு ரிஸ்க் ஆயிடுச்சுனால் அந்த பணம் குழந்தைகளுக்கு வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து குடும்பத் தலைவர்னு சொல்கிறது ரெண்டு பேருக்கும் எடுத்துக்கலாம். ஸோ ஏர்னிங் மெம்பர் வெளியில் போகிற யாராக இருந்தாலும், ஒரு குடும்பத் தலைவரோ அல்லது தலைவியோ இல்லை அப்படின்னா ரெண்டு விதமான லாஸ் இருக்குது அந்த குடும்பத்துக்கு. ஒன்று ஃபினான்சியல் லாஸ், ஒன்று எமோஷனல் லாஸ். எமோஷனல் லாஸை யாராலையும் ஈடுகட்ட முடியாது. ஸோ ஃபினான்சியல் லாஸை ஈடுகட்டுற மாதிரி நம்ம இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் மேடம். ஏஜ் வந்து 55 வயசு வரைக்கும் ஒரு மெடிக்கல் இல்லாமல் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ 55 வயசுக்கு மேலே உள்ள ஒருத்தர் எடுக்கணும் அப்படின்னா, ஸோ அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஏர்லி ஸ்டேஜில் உள்ளவங்க இன்சூரன்ஸ் எடுக்கணுங்கிற நாங்கள் ப்ரெஷர் பண்ணுறது காரணம் தான். 55 வயசுக்கு மேலே ஒருத்தர் எடுக்கணும்னு விருப்பப்பட்டால் மெடிக்கல் டெஸ்ட் போயாகணும். அன்னைக்கு அவர் ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ இன்சூரன்ஸ் எடுக்க முடியுமானா, எடுக்க முடியாது. ஸோ 55 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்க மெடிக்கல் டெஸ்ட்டு தேவையில்லை, அது குறிப்பிட்ட சம்மஷூட் வரைக்கும் தேவையில்லை. ஸோ அவங்க ஏஜை பொறுத்து ப்ரீமியம் வந்து, வயசு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ப்ரீமியம் கம்மியாகவும், வயசு அதிகமாக அதிகமாக ப்ரீமியம் கூடிகிட்டு இருக்கும். ஸோ அதனால் ஏழு ஏஜில் எடுத்துக்கிட்டால் இந்த இன்சூரன்ஸுக்கு நம்ம நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் அடையலாம். ஸோ அதான் மெயின் நம்ம யோசிக்க வேண்டியதுங்க.
சரி, இப்போ ஒருத்தர் இன்சூரன்ஸ் எடுத்துருக்கிறாரு, இதில் வந்து சூசைடு கொலை அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இதில் கவர் ஆகுதுங்களா?
அதான் முதலே வந்து எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் பாலிசிதாரரை பற்றி பாலிசி எடுக்கும்போது சில பேக்ரவுண்ட்ஸ் அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. இவர் எந்த மாதிரியான ஒர்க் பண்ணுறாரு, இவர் கிரிட்டிக்கலான ஒர்க் பண்ணுறாரா, ஒரு மைனில் ஒர்க் பண்ணலாம், ஒரு நிலக்கரி சுரங்கத்தில் ஒர்க் பண்ணலாம், இல்லை அவர் வந்து ஒரு கார் ரேசராக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டினரி கேட்பாங்க. ஸோ அதை நம்ம ஓப்பனாக பதில் சொல்லணும் அவங்களுக்கு. அதே மாதிரி ஹெல்த் கண்டிஷனும் கேட்பாங்க, உங்களுக்கு டயபெட்டிக் இருக்கா, ப்ரெஷர் இருக்கா, எல்லாமே கேட்பாங்க. ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்களா, ஸோ எல்லாமே, நம்ம எவ்வளோ ஸ்மோக்கிங் பண்ணுறீங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆல்கஹால் எடுத்துக்கிறீங்க. ஸோ எல்லா டீட்டெயிலும் ஓப்பனாக அவங்கக்கிட்ட சொல்லணும். எல்லா கொஸ்டினும் கேட்பாங்க. ஸோ அந்த என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டோம்னா, ஸோ அதை டிக்ளேர் பண்ணி கம்பெனிக்கு அப்ளை பண்ணி உங்களுக்கு பாலிசி த்ரூ பண்ணிட்டா, அதனால் ஏதாவது ஒரு ரிஸ்க்கானா கூட கம்பெனி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ அதனால் எந்த விஷயமும் எப்படி ஒரு டாக்டர்கிட்ட ஒரு லாயர்கிட்ட ஒரு உண்மையை மறைக்கக்கூடாதோ, அதே மாதிரி இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுக்கிட்டையும் எல்லா உண்மையும் நம்ம சொல்லிடணும். இதில் வந்து டெத்துன்னு சொல்லும்போது, ஃபஸ்ட் இயர் எனி டெத் எல்லா டெத்துக்கும் உண்டு, செகண்ட் இயர் ஆன்வர்ட்ஸ் சூசைட் பண்ணால் கூட இன்சூரன்ஸ் கம்பெனி பணம் தர்றதுக்கு தயாராக இருக்குதுங்க.
இதில் வந்து நிறைய இழப்புகள் ஏற்படலாம் இல்லையா, ஒருத்தருக்கு தெரியுது. இப்போ சூசைடு அப்படிங்கும்போது இப்போ நிறைய மாதிரி பண்ணும்போது கம்பெனிஸ்க்கு லாஸ் ஆகும் இல்லையா?
இன்சூரன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் வந்து ஒரு லாஸை வந்து ஷேர் பண்ணுறது தான். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்தில் 100 வீடு இருக்குது, அந்த 100 வீட்டில் ஒரு 2 வீடு ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல தீப்பிடிச்சி எரியுது. ஸோ அந்த 2 வீட்டோட லாஸை இந்த 98 வீடும் சேர்ந்து ஷேர் பண்ணிக்கிறது தான் இன்சூரன்ஸோட கான்செப்ட்டுங்க. ஸோ அதுக்காக இன்சூரன்ஸ் கம்பெனி கையிலேருந்து கொடுப்பாங்களான்னா இல்லை.
இப்போ நாம் கெட்டுற பணம் தான் நமக்கு வரப்போகுது, இதில் பின்னால் ஒரு ஹியூஜ் சம் நம்மளுக்கு வரும்போது டேக்ஸ் எக்ஸம்ஷன் அந்த மாதிரி அது வழி இருக்குதுங்களா?
இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்சூரன்ஸ்னால் வர்ற மெச்சூரிட்டி பெனிஃபிட் டேக்ஸ் கிடையாது மேடம். ஆமாம், இதை வந்து யாருமே கிளைம் பண்ண முடியாது. இது காரணம் என்னென்னா, அந்த குடும்பத்துக்காக இந்த பணம் எடுக்கிறது, அந்த குடும்பத்தலைவர் இல்லைன்னா அவருக்கு எவ்வளோ கடன் இருந்தால் கூட அந்த கடன் சார்பாக இதை ஜப்தி பண்ணவோ எதையோ முடியாதுங்க. ஸோ இன்சூரன்ஸ்லேருந்து வந்து இந்த மெச்சூரிட்டி பியூர்லி ஃபார் அவங்க குடும்பத்துக்காகத்தான். அதாவது டெத் பெனிஃபிட் ஆகுது, ஒரு குடும்பத்தலைவர் இல்லை, அவர் இல்லைங்கிறனால ஒரு 5 லட்சரூபா சம்மஷூட் வருதுன்னா, இந்த 5 லட்சரூபா அவர் வேறு ஏதாவது கடன் வச்சுருந்தா கூட அந்த கடனில் இது வந்து நம்ம பிடிச்சிக்க முடியாது.
சரிங்க சார், இப்போ நம்ம நாட்டில் சுமாராக எத்தனை சதவிகிதம் பேர் இந்த லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துருக்குறாங்க? இது மாதிரி விழிப்புணர்வு கிராமங்களில் எந்த அளவுக்கு இருக்குது? ஏன்னா இப்போ டிவியில் ரேடியோவில் பேப்பர்லாம் நம்ம பார்க்குறோம், அதனால் மக்களுக்கு பெருவாரியாக இது பற்றின ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்குது. இருந்தாலும் இன்சூரன்ஸ்னான்னு பயப்படக்கூடிய மக்கள் இன்னும் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க.
நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க மேடம். அதாவது இன்சூரன்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ நீங்கள் நிறைய கேட்கும்போது வெளியில் சொல்லுவாங்க, நான் நிறைய இன்சூரன்ஸ் வச்சுருக்கேங்க, 2-3 பாலிசிஸ் வச்சுருக்கேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இன்சூரன்ஸில் வந்து அந்த சம்மஷூடுங்கிற அமௌண்ட்டை நீங்கள் கேட்கணும். சம்மஷூட் இப்போ ஒருத்தருக்கு ஒரு மாதம் அவர் வீட்டுக்கு 20,000 ரூபா செலவாகுதுன்னா, இன்ட்டு 240 லேக்ஸ் சம்மஷூட் வச்சுருந்தா தான் கரெக்டாக இன்சூரன்ஸ் வச்சுருக்காருன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா ஒரு 3 லட்சரூபா வச்சுருப்பார், காரணம் டேக்ஸுக்காக போட்டிருப்பார். ஸோ அதை வந்து நம்ம அண்டர் இன்சூரன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி ரொம்ப மைனாரிட்டியாக தான் கரெக்டான இன்சூரன்ஸ் வச்சுருக்காங்க, மெஜாரிட்டி வந்து அண்டர் இன்சூரன்ஸ் தான் இருக்குது மேடம். ஒரு இது வந்து ஒரு 13-14% தான் கரெக்டான இன்சூரன்ஸ் இருக்குது மேடம்.
சார், இதுக்கு ஏதாவது நம்ம இந்த வருமான சான்றிதழ்கள்லாம் இருக்குது இல்லையா? ஏன்னா ஆக்சிடென்ட் எல்லாருக்கும் எப்போ வேணாலும் ஏற்படலாம். அப்போ சான்றிதழ்கள், வருமான சான்றிதழ் கேட்கும்போது ஒருத்தர் தினக்கூலியாக இருப்பார், ஆனால் அவரும் கூட நம்ம குடும்பத்தை பாதுகாக்கணும்னு கூட நினைப்பார் இல்லையா? அது மாதிரி பட்டவங்களுக்கெல்லாம் என்ன வழிவகை செய்திருக்கிறீங்க?
ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு நடைமுறை வச்சுருக்காங்க மேடம். சில கம்பெனி வருமான சான்றிதழ் கேட்டு தான் கொடுப்பாங்க, சில கம்பெனி இதில் பார்த்தீங்கன்னா பியூர்லி நீங்கள் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபும் அட்ரஸ் ப்ரூஃபும் கொடுத்துக்கு நீங்கள் பாலிசி எடுத்துக்கலாம். பெரிய அளவில் உங்களுக்கு ப்ரீமியம் அதிகமாக போகும்போது தான் நிறைய டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. ஸோ சின்ன சின்ன ப்ரீமியத்துக்கு எடுத்துக்கலாம் மேடம். எல்லாரும் எடுக்கிற மாதிரி தான் இப்போ இன்னைக்கு டிசைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க மேடம்.
ஒருத்தரோட மாத செலவு x200 இருந்தால் அவங்க ஒரு நிம்மதியான லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது. அது எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க அந்த கணக்கு? அதாவது மாத செலவு x200.
அதான் இப்போ ஒருத்தருக்கு எக்ஸாம்பிள் மாதம் 20,000 ரூபா செலவாகுது. ஸோ அந்த 20,000 ரூபா இருந்தால் தான் அந்த குடும்பம் ஸ்மூத்தாக ரன் பண்ண முடியும். ஸோ அப்படிங்கும்போது x200 times எதுக்காக சொல்கிறோன்னா, நீங்கள் இன்றைக்கி பேங்கில் 200 ரூபா வச்சுருந்தீங்கன்னா ஒரு 6% வட்டி போட்டிங்கன்னா வருஷத்துக்கு உங்களுக்கு 12 ரூபா வட்டி கிடைக்கும். வருஷம் 12 ரூபானா மாதம் 1 ரூபா வட்டி வரும். ஸோ மாதம் 1 ரூபா வட்டி வரணும் அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி பேங்கில் 200 ரூபா பணம் வச்சுருக்கணும். ஸோ அதனால தான் இப்போ மாதம் உங்களுக்கு 20,000 ரூபா வேணால் x200 times ஒரு 40 lakhs கேஷ் உங்கள் கையில் இருந்தால் உங்கள் ஃபேமிலி ஃபினான்சியலாக செக்யூர்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதுதான் அந்த அடிப்படை கான்செப்ட். அப்படி இப்போ 40 lakhs பணம் இல்லைன்னா 40 lakhs வர்ற மாதிரி நான் கவரேஜ் வச்சுருந்தேன்னா என்னோடய ஃபேமிலி ஃபினான்சியலாக செக்யூர்டாக இருக்குதுன்னு அர்த்தம்.
சார், இது வரைக்கும் லைஃப் இன்சூரன்ஸ்னா என்ன, யார் யார் இதனால் பயனடைகிறாங்க, எவ்வளோ இருந்தால் வந்து லைஃப் ஒரு செக்யூர்டாக இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி ரொம்ப விரிவாக விளக்கமாக சொன்னீங்க. கருத்துக்களுக்கு நன்றி. வணக்கம்.
வணக்கம். தேங்க்யூ மேடம்.
நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் பி ஈஸ்வரமூர்த்தி அவர்கள்.
உடன் உரையாடியவர் என் கோமா.
நிகழ்ச்சி குறித்த உங்கள் எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன. முகவரி: விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3. தொலைபேசி எண் 243-1055. வெளியூர் நேயர்கள் 0422 அப்படிங்கிற இணைப்பு எண்ணையும் சேர்த்து பயன்படுத்துங்க. மீண்டும் ஒரு முறை தொலைபேசி எண்ணை நினைவுபடுத்துகிறோம், 0422-243-1055. நமது நிகழ்ச்சிகளை அக்ரிடெக் போர்ட்டல் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுவதன் மூலம் நீங்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறலாம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே.